சபையே, நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நீதமாகத்தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற கட்டளையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், வலியுறுத்தி சொல்கிறார். அதற்கு மாற்றமாக நபி நடந்து கொண்டால் மிக கடுமையாக அல்லாஹ் கோபிக்கின்றார். அவசியமான தேவைக்கே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியதில்லை. இன்றோ அனாவசியமான தேவைகளுக்கு அலட்சியமாக கடன் வாங்குவது ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டது.
இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم يسر اللهم يسر.
கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதரின் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹுவிற்கு விருப்பமான அமல்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுக்காக தயார் செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் சேருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, ஆமீன். அன்பானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். இன்று நமது சமூகத்திலே பல வகையான நல்லவர்களை பார்க்கலாம். ஒருவரை பார்த்து அவர் மிகப்பெரிய தொழுகையாளி என்பதாக சொல்லலாம், சொல்லப்படுகிறது, இருக்கிறார்கள். ஒருவரை பார்த்து இவர் அதிகம் நோன்பு வைக்கக்கூடியவர், இவர் எப்போதும் நஃபிலான நோன்புகள் அதிகம் நோக்கக்கூடியவர் என்பதாகவும் சொல்லப்படுகிறது, இருக்கின்றார்கள். இவர் அடிக்கடி உம்ரா செல்வார், இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு சென்று விடுவார், இவர் மஸ்ஜித் கட்டுவார், இவர் மதரசாவுக்கு உதவி செய்வார். இப்படியெல்லாம் பல நல்ல காரியங்களை கொண்டு பல நல்ல பண்புகளை கொண்டு மக்கள் அறியப்படுகிறார்கள் இல்லையா சகோதரர்களே? ஆனால் இன்று நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்க்கப் போகிறோமோ அந்த ஒரு நல்ல பண்பை அந்த காலத்திலே சொல்வார்கள், அரிக்கன் விளக்கை கொண்டு இருட்டிலே காணாமல் போன பொருளை தேடுவதை போன்று. அந்த நல்ல பண்பு இந்த சமுதாயத்தின் அடிப்படை குணம். அந்த நல்ல பண்பு இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை குணம். ஒருவன் முஸ்லிம் என்றால் அத்தகைய குணம் இல்லாமல் அவனை முஸ்லிம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த நல்ல பண்பு, அந்த நல்ல குணம் வாசனைக்காவது யாரிடமாவது கிடைக்குமா என்று தேடக்கூடிய அளவுக்கு இன்று நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. அது என்ன நல்ல பண்பு? எந்த பண்பை குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறானோ, நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நேர்மை, நீதம்,
தனக்கு ஒரு அளவுகோல், பிறருக்கு ஒரு அளவுகோல் இல்லை. தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு அளவுகோல், வேண்டாதவர்களுக்கு ஒரு அளவுகோல் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, தன்னை பெற்றெடுத்த சொந்த தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் நமக்கு விருப்பமான நம்முடைய நஃப்ஸாக இருந்தாலும் சரி, நேர்மைக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன். இந்த பண்பை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பு சகோதரர்களே, குர்ஆனிலே நான் புரிவதற்காக உங்களுக்கு சொல்கிறேன், தொழுகையாளிகளை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று எங்குமே இல்லை. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், அதெல்லாம் பரவான கட்டாய கடமைகள், செய்தாக வேண்டும். அல்லாஹு தஆலா சிலரை நேசிக்கின்றான் என்று சொல்கிறானே, அது பண்புகளின் அடிப்படையில், உள்ளத்தில் ஊறிய குணங்களின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான். குணம், பண்பு, அஹ்லாக், அந்த வரிசையில் தான் இவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நேர்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மாணவர்களே, தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா பல கட்டளைகளை கொடுத்திருக்கிறான். அதிலே குறிப்பாக, நபியே நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நீதமாகத்தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற கட்டளையை திரும்ப திரும்ப சொல்லுகிறான், வலியுறுத்தி சொல்கிறான். அதற்கு மாற்றமாக நபி நடந்து கொண்டால் மிக கடுமையாக அல்லாஹ் கோபிக்கின்றான். சகோதரர்களே, ரப்பு தனது நபியை பார்த்து கேட்கிறான், நீங்கள் அநியாயக்காரர்கள் சார்பாக வாதிட வந்திருக்கின்றீர்களா? நபியே, அநியாயக்காரனுக்கு ஆதரவாக நீங்கள் பேசப் போகிறீர்களா? ஒரு சம்பவத்திலே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த செயலை அல்லாஹ் இப்படி கண்டிக்கின்றான். நபியே, மோசடிக்காரர்களுக்கு ஆதரவாக ஒருபோதும் நீ பேசாதீர். அடுத்து எப்படி திரும்ப கேட்கின்றான், இந்த மோசடிக்காரர்களுக்கு, இந்த அநியாயக்காரர்களுக்கு சாதகமாக இந்த உலகத்திலே நீங்கள் பேசுகின்றீர்களே, மறுமையில் இவர்களுக்கு ஆதரவாக எனக்கு முன்னால் யார் பேச வர முடியும்? எப்படிப்பட்ட அச்சுறுத்தல், பயமுறுத்தல், கண்டித்தல் யோசித்து பாருங்கள். நபியே, இந்த உலகத்திலே நீங்கள் பேசிவிடலாம், அநியாயக்காரர்களுக்கு ஆதரவாக, அக்கிரமக்காரர்களுக்கு ஆதரவாக, மோசடிக்காரர்களுக்கு ஆதரவாக, ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் யார் அவர்களுக்கு ஆதரவாக பேச முடியும்? அன்பு சகோதரர்களே, இந்த நேர்மை என்ற குணம் நம்மிடத்திலே இங்கு யாரிடத்திலே காணப்படுகிறது? அறிஞர்களிடத்தில் இருக்கிறதா? பொதுமக்களிடத்தில் இருக்கிறதா? தலைவர்களிடத்தில் இருக்கிறதா? ஏழைகளிடத்தில் இருக்கிறதா? செல்வந்தர்களிடத்தில் இருக்கிறதா? சமுதாயத்தில் எங்கே, யாரிடத்தில் இருக்கிறது? கொஞ்சம் வருந்த வேண்டும், நம்மை பற்றிய சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரணமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு குணங்களை சொல்கிறார்கள். நேர்மை தவறி மனிதன் நடக்கின்ற நான்கு குணங்களை சொல்லுகின்றார்கள். நேர்மை தவறுகின்ற அந்த நான்கு குணங்கள் யாருக்கு இருக்குமோ அவர்களை சுத்தமான முனாஃபிக் என்று சொல்கிறார்கள். கலப்படம் இல்லாத முனாஃபிக், அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த நான்கு குணத்தினுடைய ரிசல்ட் என்ன? நேர்மை தவறுவது, நீதம் தவறுவது. நான்கு குணங்களை சொல்கின்றார்கள். அந்த நான்கு குணங்கள் யாரிடத்திலே இருக்குமோ அவன் சுத்தமான முனாஃபிக், கலப்படமற்ற முனாஃபிக். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் போய் பேசினான். பொய் பேசுவதற்கு குற்றமில்லாத மக்கள் இன்று யார்? எல்லாரும் சர்வசாதாரணமாக கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம், பெற்றோர் பிள்ளைகளிடம், பிள்ளைகள் பெற்றோரிடம், பணியாளர்கள் எஜமானரிடம், எஜமானர்கள் பணியாளர்களிடம், ஆட்சியாளர்கள் மக்களிடம், மக்கள் ஆட்சியாளர்களிடம், இப்படி ஒட்டுமொத்தமாக பொய்யின் கலாச்சாரமாக வாழ்க்கை மாறிவிட்டது. வியாபாரம், கொடுக்கல், வாங்கல், தொழில் துறை, உறவு முறைகள் என்றால் பொய்யின் அஸ்திவாரத்தின் மீதுதான் அவை அமையப்பெறக்கூடிய நிலையிலே, அவல நிலையிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பான. சொன்னார்கள், கண்டிப்பாக அந்த வாக்கை மீறியே அவன் வாக்கு சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டான். ஒப்பந்தம் செய்து கொண்டால், அக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டால் அதற்கு மோசடி செய்வான், அதை மீறுவான். பிரச்சனை என்று வந்துவிட்டால் அசிங்கமாக பேசுவான். பிரச்சனை என்று வந்துவிட்டால், வாக்குவாதம் என்று வந்துவிட்டால் அவன் அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளை பேசுவான், அத்துமீறி பேசுவான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ். யூசுஃப் பாருங்கள், இந்த நான்கு குணங்களுடைய சாராம்சம் என்ன? நான்கு குணங்களும் நேர்மை தவறுவதால், நீதம் தவறுவதால் ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுகின்ற நான்கு விதமான கெட்ட குணங்கள். அன்பானவர்களே, நேர்மை, முஸ்லிம்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், நீதமாக இருக்க வேண்டும். எத்தனை வசனங்கள்! மூமின்களே, ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு கடுமையான கோபம் இருந்தாலும் அந்த கோபம் துன்யாவுக்காக அல்ல, தீனுக்காகவே. கோபம் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுக்காக கோபப்படுவது, இன்னொன்று நஃப்ஸுக்காக கோபப்படுவது. நீங்கள் பட்ட கோபம் அல்லாஹ்விற்காகவே இருந்தாலும் கூட அந்த கோபம் உங்கள் எதிரிகளின் விஷயத்தில் அவர்களோடு நீங்கள் நேர்மை தவறி நடக்க தூண்டிவிட வேண்டாம். நீங்கள் நேர்மையாகத்தான் நடக்க வேண்டும். நேர்மையாளர்களை, நீதவான்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். எவ்வளவு கடுமையான வழிகாட்டல் பாருங்கள், எவ்வளவு அழுத்தமான எச்சரிக்கை நிறைந்த வழிகாட்டல் பாருங்கள். அன்பு சகோதரர்களே, இன்று கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவன் அவன் அப்பாவியாக,
அவன் அநியாயக்காரனாக மாறிவிடுகின்றான்.
அநியாயக்காரனுக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து விடுகிறார்கள். இயக்கங்கள் வந்துவிடும், தலைவர்கள் வந்து விடுவார்கள், ஜமாத்துகள் வந்து விடுவார்கள், செல்வந்தர்கள் வந்து விடுவார்கள், வசதியானவர்கள் வந்து விடுவார்கள். யாருக்கு ஆதரவாக பேசுவதற்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு அல்ல, யாருடைய ஹக்கு பறிபோனதோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு அல்ல, யாருக்கு துன்பம் கெடுதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு ஆதரவாக பேசுவதற்கு அல்ல, அநியாயம் செய்தவனுக்கு ஆதரவாக, அவனுடைய செல்வத்திற்காக, அவனுடைய அந்தஸ்திற்காக. அன்பானவர்களே, இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை வழிகாட்டுதல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அஇன் அகாக
ஜாலிமன் அவ் மஸ்லூமன்,
உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி. தோழர்கள் கேட்டார்கள், இது ஒரு புது விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவுவதென்றால் எங்களுக்கு புரிகிறது, அநியாயம் செய்தவனுக்கு எப்படி உதவுவது? சொன்னார்கள், அவனுடைய கரத்தை பிடித்து தடுங்கள் என்பதால். ஆனால் இன்று அவர்களுக்கு சப்போர்ட், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவன், உதவி செய்தவன் அவன் நடுத்தருவிலே, வாங்கியவன் அவன் தைரியமாக இருக்கின்றான், அவன் தைரியமாக இருக்கின்றான், அவனுக்கு சாதகமாக பேசுவதற்கு கூட்டங்கள். பாதிக்கப்பட்டவன் கொடுத்தவன் அவன் நம்போ என்று நடுத்தருவிலே நிற்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக மனிதர்கள் எதில் தெரியுமா நீதம் தவறி நேர்மை தவறி நடப்பார்கள்? பொருளாதார விஷயத்திலே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, ஆட்சி அதிகாரத்தின் விஷயத்தில். அதற்குத்தான் நம்முடைய அறிஞர்கள் முன்னோர்கள் சொல்வார்கள், தொழுவதற்கு ஒரு சிறிய அளவு ஈமான் இருந்தால் போதும், அவன் தொழுகையாளியாக ஆகிவிடலாம். பொருளாதாரத்திலே நேர்மையானவனாக ஆகுவதற்கு அவனுக்கு மிகப்பெரிய அளவு ஈமான் தேவை. இரண்டாவது, ஆட்சி அதிகாரத்திலே நேர்மையானவனாக இருப்பதற்கு இன்னும் அதிகமான ஈமான் தேவை. ஏன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பல நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் அல்ல இருவர் அல்ல. அந்த எல்லா அறிவிப்புகளிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரைத்தான் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். ஏழு கூட்டங்களை சொல்லுகின்றார்கள் ஹதீஸுகளை பொறுத்தவரை. அதனுடைய அறிவிப்புகள் முன்னும் பின்னுமாக பல இடங்களிலே வரும், பல அறிவிப்பாளர்கள் அறிவிக்கும் போது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரை பத்துக்கணக்கான சஹாபாக்கள் அறிவித்தாலும் எல்லாருடைய அறிவிப்பும் ஒரே கருத்திலே இருக்கிறது, ஒரே வாக்கியத்திலே ஆரம்பமாகிறது. ஏழு மக்களுக்கு அல்லாஹு தஆலா அரசுடைய நிழலை கொடுப்பான், அந்த நாளில் அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது. அந்த ஏழு மக்களில் முதலாம் அவர்கள் யார் தெரியுமா? இமாமுன் ஆதில், நேர்மையாக நடந்து கொண்ட அதிகாரி, நேர்மையாக நடந்து கொண்ட அரசர், நேர்மையாக நடந்து கொண்ட பொறுப்பாளர், இமாமுன் ஆதில். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, நேர்மை நீதம் என்பது அப்பேற்பட்ட ஒன்று. நாம் சாதாரணமாக இருக்கும்போது நேர்மையை பற்றி ஈஸியாக பேசிவிடலாம். ஆனால் அன்பானவர்களே, ஒரு வருடத்திலே கை நீட்டி கடன் வாங்கியதற்கு பிறகு, ஒரு வருடத்திலே வியாபார ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு, ஒருவரோடு பொருளாதார கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டதற்கு பிறகு, அல்லது நமக்கென்று ஒரு சிறு அதிகாரமாகும், ஒரு கையிலே ஒரு அதிகாரம், ஒரு பொறுப்பு, ஒரு நிர்வாகம் வந்ததற்கு பிறகு, அப்போது நீதமாக நேர்மையாக நடப்பதிருக்கின்றது. அந்த நேர்மை கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலையை பாருங்கள். குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களிலே ஒன்று, இந்த பொருளாதாரத்திலே நேர்மை தவறி நடப்பது. குறிப்பாக கடன் பெற்றதற்கு பிறகு, வியாபார ஒப்பந்தங்கள் செய்து கொண்டதற்கு பிறகு நேர்மை தவறி நடப்பது மிக மிக இழிவான குணங்கள் அன்பானவர்களே, மிக மோசமான குணம். அல்லாஹும் ரசூலும் வெறுக்கக்கூடிய குணம். அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடிய குணம். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துஆக்களில், தங்களுடைய துஆக்களிலே, பிரார்த்தனைகளிலே அல்லாஹ்விற்கு மன்றாடக்கூடிய, அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடிய அந்த முக்கியமான தருணங்களிலே, யா அல்லாஹ், கடனை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன், கடனை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அவசியமான தேவைக்கே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியதில்லை. இன்றோ அனாவசியமான தேவைகளுக்கு அலட்சியமாக கடன் வாங்குவது ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டது. செல்வந்தன் என்றால் அவன் கடன்காரனாக இருக்க வேண்டும், செல்வந்தன் என்றால் அவன் கடன்காரனாக இருக்க வேண்டும். இன்று சமூகத்திலேயே பெரிய கடன்காரன் யார் என்றால், சமூகத்திலேயே யார் பெரிய செல்வந்தனாக இருக்கின்றானோ, அல்லாஹ் பாதுகாப்பானா. எல்லாருக்கும் கடன், வட்டிக்கு கடனில் இருந்து, பேங்குக்கு கடனில் இருந்து, வியாபாரத்தில் கடனில் இருந்து, தொழிலிலே கடனில் இருந்து, வீடு வாங்கியதிலே கடனில் இருந்து, எல்லாவற்றுக்கும் கடன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? இப்படிப்பட்ட செல்வ நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானா? இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரியுடைய பதிவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே, சுஜூதிலே, அத்தஹியாத்திலே எங்கு துவா கேட்டாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஸ்தமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஸ்தமி வல் மக்ரம், யா அல்லாஹ் கடனிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லாஹுடைய இந்த பிரார்த்தனை இவ்வளவு அதிகமாக அவர்கள் கேட்பதை பார்த்துவிட்டு ஒரு தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இவ்வளவு அதிகமாக கடனிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றீர்களே, ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த சஹாபாக்கள் அவர்கள் கவனித்தார்கள். இன்று நமது மஜ்லிஸை போன்று கிடையாது, இமாம் அவர் என்னத்தை கத்தி பேசினாலும் ஒரு கூட்டம் தூங்கிக்கிட்டே இருக்கும், கவனிச்சாதான பிரச்சனை, இப்படி பயான கேட்டாதானே பிரச்சனை, பேசாம அல்லான்னு வந்தோன்னு அப்படி யாருக்கோ பேசிட்டு போற, எப்போது திருந்த முடியும்? பேச்சு செவியின் வழியாக உள்ளத்திலே செஞ்சாதானே, கேட்காமல பேசாம அல்லாவுடைய நேமத்து ராகத்து சக்கினத்துன்னு தூங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. சஹாபாக்கள் கவனித்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகையை கவனித்தார்கள், ரசூலுல்லாஹ் என்ன ஓதுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்தார்கள். எனவே நான் அந்த தோழர் கேட்டார், நீங்க கேட்கலாம், எல்லாரும் கேட்டுக்கலையே, ஒரு தோழர் தானே கேட்டார் என்று எல்லோரும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசிவிட மாட்டார்கள், அவர்களது பயம். அபூபக்கர் உமரை பாருங்கள், ரசூலுல்லாஹ் இடத்திலே பேசவே மாட்டார்கள், அமைதியாக தலை குனிந்து இருப்பார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கேட்டுக்கொள்வார். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை சுற்றி உள்ள சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒரு கிராமவாசி வரமாட்டாரா, ரசூலுல்லாவிடத்தில் சில கேள்விகளை கேட்க மாட்டாரா, அதன் வாயிலாக நாம் இல்மை தெரிந்து கொள்ளலாமே என்று அவர் கேட்டார். யா ரசூலல்லாஹ் மா அக்தரமா தஸ்தஈது யா ரசூலல்லாஹ் மினல் மக்ரம், கடலிலிருந்து இவ்வளவு அதிகமாக நீங்கள் பாதுகாப்பு தேடுகின்றீர்களே, என்ன வார்த்தையை சொன்னார்கள் பாருங்கள். பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரரே, ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்பட்டு விட்டால் அவன் சொல்வான் ஆனால் பொய் சொல்வான், வாக்கு கொடுப்பான் ஆனால் மாறு செய்து விடுவான். ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்பட்டு விட்டால் அவன் சொல்வான், காரணங்கள் சொல்வான், ஆனால் பொய்யான காரணங்களாக இருக்கும், இன்றைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் என்று வாக்கு கொடுப்பான் ஆனால் மாறு செய்வான். இங்கே இரண்டு நிலைகளையும் உள்ளடக்கி சொன்னார்கள், ஒன்று அது யதார்த்தமாகவும் இருக்கலாம், உண்மையில் நிர்பந்தமாகவும் இருக்கலாம், அல்லது அவனுடைய திட்டமே ஏமாற்றுவதாக தள்ளி போடுவதாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, பொய் அங்கே ஏற்பட்டு விடுகிறதா இல்லையா, உண்மைக்கு மாற்றமானது, நாளை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை தரவில்லை என்றால் அடுத்த வாரம் தம்பி அடுத்த வாரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தரவில்லை என்றால் வாக்கு மாற்றம் தானே, காரணங்களை அல்லாஹ் அறிந்தவர். என்ன சொல்வார்கள் மக்கள்? இவன் சொன்னான் பொய் சொன்னான், வாக்கு கொடுத்தான் ஏமாற்றி விட்டான், மாறு செய்து விட்டான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பயந்தார்கள். பொருளாதாரத்திலே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியது மட்டுமல்ல, அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். யாரிடத்திலே கடன் வாங்கினாலும் அந்த கடனுக்குண்டான அமானிதத்தை கொடுக்காமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்க மாட்டார்கள். இன்று நம்மிலே யாரிடத்திலாவது நம்ம யார்கிட்டயாவது காசு கேட்டு ஏதாவது கொஞ்சம் அடமானமா ஏதாவது கொடுத்துருங்கன்னு கேட்டா என்ன, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவர் என்னமோ ஜிப்ரீல் மாதிரி, இவர் வாக்குக்கே மாறு செய்யாதவர் மாதிரி, இவரை மாதிரி உத்தமர் உலகத்திலே இல்லாத மாதிரி இவருடைய பேச்சு. ஏன், எழுதி கொடுங்கள் என்று கேட்டு விட்டால் போதும் அவ்வளவுதான், அது என்னமோ அவருடைய மான பிரச்சனையாக ஆகிவிடுகிறது. ஏன், அவர் உண்மையாளராக இருந்திருந்தால் அவர் அப்படி செய்ய மாட்டார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவார், எழுதி தருகிறேன் என்று சொல்வார், சாட்சியை வைப்பார், அடமானத்தை கொடுப்பார். மாணவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் கொடுத்து அவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். என்ன கடன்? உணவு தானே. பசிக்காக, பட்டினிக்காக அவர்கள் வாங்கிய அந்த கடன். அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இன்று உள்ள மக்களுடைய நிலையையும் ரசூலுல்லாஹுடைய நிலையையும். ஒருவன் கடன் கொடுக்கிறான், அவனுக்கு தேவைப்படுகிறது, தவணை வருகிறது, வந்து கேட்கிறான். ஒரு முறை வந்து கேட்டான், இல்லை நாளை, நாளை மறுநாள், நாளை மறுநாள் என்று சொன்னோம், சென்று விட்டார். இப்படியாக பல தவணைகள் மாறியதற்கு பிறகு அவர் திரும்ப வந்து கேட்கும்போது கொஞ்சம் கோபமாக கேட்டு விடுகிறார். என்றால் அடுத்து இந்த கடன் வாங்கியவருடைய திமிரு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தெளிவாக திறந்து சொல்வதென்றால் திமிரு பிடித்தவனாக மாறிவிடுவார். என்ன மிரட்டுகிறாயா, என்ன ஏசுகிறாயா, திட்டுகிறாயா, என்னை பேசிவிட்டாய் அல்லவா, உனது கடனை எப்படி வாங்குகிறாய் என்று பார்த்து விடுவோம். உடனே இவர் ஒரு பஞ்சாயத்துக்கு செல்வார், இவருக்கு வக்காலத்து வாங்குவதற்காக இயக்குங்கள் ஜமாத்துகள். யாருக்கு? கடன் வாங்கிவிட்டு கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் ஏமாற்றுகிறான் அல்லவா, இவனுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக ஜமாத்துகள் இயக்குங்கள். ஏன் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கார்? இந்த உம்மத்து ஏன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மட்டமானதாக, கீழ்த்தரமானதாக ஆகாது? யோசித்து பாருங்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதர் திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடனை அந்த மனிதர் கேட்டு வருகிறார். இது மிக நீளமான ஒரு ஹதீஸ், இமாம் புகாரி சுருக்கமாக பதிவு செய்கிறார். தவணை இன்னும் வரவில்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பே அவர் வந்து கேட்கிறார். அந்த நேரத்திலே அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசிவிடுகின்றார். தடிப்பமான வார்த்தைகளால், கொஞ்சம் அருவறுப்பான வார்த்தைகளால் பேசிவிடுகின்றார். நபித்தோடர்களுக்கு கோபம் வந்தது. வருமோ வராது? தங்களது உயிரை விட மேலாக மதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அதிலும் மனிதர்களிலேயே நேர்மையான ஒரு மனிதரை பார்த்து தவணை வருவதற்கு முன்னால் கேட்கிறார். அமானிதம் கொடுக்கப்பட்டு அவர் கடன் வாங்கியதற்கு பிறகு இந்த நிலையிலே அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? நமக்கு சப்போர்ட் செய்ய சிலர் இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவுதான். அந்த கடன் கொடுத்தவரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, இழிவுபடுத்த முடியுமோ, இன்சல்ட் செய்ய முடியுமோ, விரட்டி அடித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஉஹு, அவரை பேச விடுங்கள், அவரை கேட்க விடுங்கள். ஃபஇன்ன லி ஸாஹிபில் ஹக்கி மகாலா, ஹக்கை கொடுத்தவர் அவர், அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள்.
இன்று கொஞ்சம் கடினமாக சொல்லிவிட்டால் போதும், அவ்வளவுதான். வாங்கிய கடன் வாங்கியவருக்கு ஹலாலாக ஆகிவிடும். பார்த்துருவோம் நீ எப்படி கடனை வாங்குறேன்னு சொல்லி. அன்பானவர்களே, எவ்வளவு மோசமான நிலை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த பொருளாதாரத்தின் விஷயத்திலே. தங்களுடைய தோழர்களுக்கும் இந்த பேணுதலை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பேணுதல், இந்த நேர்மை, வாக்கு தவறாமை, வாங்கிய கடனை கொடுப்பது, செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மிக சிறப்பாக அழகிய முறையிலே நிறைவேற்றுவது, இந்த பண்பில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை உருவாக்கினார்கள். ஒரு முக்கியமான சம்பவம், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையார் இறந்து விட்டார். ஆனால் அதிகமான கடன்களை வைத்துவிட்டு இறந்து விட்டார். அதிகமான கடன் சுமைகளை விட்டுவிட்டு இறந்து விட்டார்கள். நிறைய பிள்ளைகள். ஒரு யகூதி இடத்திலே அவர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள். சொகுசு வாழ்க்கைக்காக அல்ல, உணவு தேவைக்காக. ஏறக்குறைய 3915 கிலோ இன்றைய கால அளவின்படி பேரித்த பழங்களை கடனாக வாங்கியிருந்தார். ஒரே சமயத்தில் வாங்கி இருக்க மாட்டார், சில வருடங்களாக தனக்கு தனது குடும்பத்தார்களுக்கு. ஏன்? இவர்கள் தொடர்ந்து ஜிஹாதிலே சென்று கொண்டிருந்ததால் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அன்சாரிகளை பொறுத்தவரை சொந்தம் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள், அந்த விவசாயத்தை பேணக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை, எனவே அன்சாரிகள் கடன் வாங்கினார்கள். அதுவும் யூதரிடத்திலே வாங்கிவிட்டார்கள். இறந்து விட்டார், போரிலே கொல்லப்பட்டு விட்டார், யூதன் வந்து விட்டார். அந்த கடனை மகனிடத்திலே கேட்டு, இன்று இப்படியும் மகன்கள் இருக்கிறார்கள், இப்படி தந்தையினுடைய கடனை கேட்கச் சென்றால் தந்தையுடைய சொத்தெல்லாம் தனக்கு வேண்டும், ஆனால் தந்தையின் மீது என்ன பொறுப்பு இருந்ததோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக மாட்டேன். ஏன்? அவருடைய மகன்தான் நான் என்று சொல்வதற்கு கூட அவன் துணிய மாட்டான், மறைத்து விடுவான். இன்று எங்கு இப்படி ஜனாதா தொழுகை நடத்தப்படுகிறது? எங்கு அந்த உறவுகள்? இறந்துவிட்ட செல்வந்தரின் செல்வத்தை கொண்டு, அவருடைய சொத்துக்களை கொண்டு அதை பங்கு பிரித்து அடைய வேண்டும் என்று பேராசை பிடித்த வாரிசுகள் தான் இன்று நமது சமூகத்திலே இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை அல்லது தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டானே, அவன் கடனுடைய நிலையிலே இருந்தால், ஷஹீதாக இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது, அவனுடைய கடனை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஈமானிய உணர்வுள்ள இரத்த சொந்தங்கள் எங்கே யோசித்து பாருங்கள். ஒரு காலம் இருந்தது நமது முன்னோர்களில், யாராவது இறந்து விட்டால் ஜனாதா தொழுகைக்கு முன்பாக உறவுகள் வருவார்கள், பிள்ளைகள். என்னுடைய தந்தை இறந்தவர் தந்தையாக இருந்தால், அல்லது என்னுடைய சகோதரன் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால், அவர் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தால் நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் தருகிறேன் என்று. இப்படியும் ஒரு காலம் இருந்தது. இன்று எப்படி? யாராவது கேட்டு வந்தால், அப்படியா, எப்ப கொடுத்தீங்க, எழுதி வச்சிருக்கிறீங்களா, சாட்சி இருக்கா, அப்படியா, அவர் ஒண்ணு எங்கள்கிட்ட சொல்லலையே, இந்த மாதிரி 4 பேர் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா நாங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், என்ன அர்த்தம்? சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பொய்யர்கள் என்று ஆகிவிட்டதா இல்லையா? என்ன அர்த்தம்? முஸ்லிம் சமுதாயமே பொய் சொல்லும் என்று ஆகிவிட்டது. ஒரு மனிதன், உனது தந்தை இறந்ததற்கு பிறகு உனது தந்தையினிடம் கடன் வாங்கியிருந்தார் என்று கேட்டு வரும் பொழுது, இப்படி பல பேர் கேட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்ப என்ன ஆகிறது, எங்க நிலைமை, நாங்க எங்க குடும்பத்தை எப்படி பாக்குறது, இப்படி சாட்சி இல்லாம ஆதாரம், இப்ப மட்டும் சாட்சி ஆதாரம் எல்லாம் விளக்க வந்துடும், அப்ப என்ன அர்த்தம்? இவரும் பொய்யன், சமுதாயத்தையும் இவன் தன் மீது கணக்கு போட்டு பொய்யர்களாகவே விளங்கி வைத்திருக்கிறான். அவர்களே, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த யஹூதி வருகிறார். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த யஹூதி இடத்திலே கெஞ்சுகிறார்கள், கொஞ்சம் தவணை கொடு என்பதாக அந்த யஹூதி சொல்கிறான், தவணை கொடுக்க முடியாது. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்திலே ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, இப்படி ஒரு இக்கட்டான நிலையிலே நான் இருக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹூதியை அழைத்து சொல்கிறார்கள். அவருடைய, அதாவது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த தோட்டத்திலே எவ்வளவு பேரித்தம்பளம் இருக்கிறதோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த யஹூதி சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் கொடுத்த அந்த 60 சா, அந்த 3915 கிலோ அளவுள்ள அந்த அளவுள்ள பேரித்தம்பளம் எனக்கு வேண்டும், தோட்டத்தில் உள்ளதையெல்லாம் நான் அறுவடை செய்து எடுத்துக்கொள்ள முடியாது, எனக்கு தேவை, நான் கொடுத்தது அது எனக்கு கண்டிப்பாக இப்போது வேண்டும். யாரிடத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், மதீனாவின் முஸ்லிம்களின் ஆட்சியாளரிடத்திலே. இந்த ஒரு ஆட்சியாளரிடத்திலே, அதிகாரியிடத்திலே பேச முடியுமா இப்படி? அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம்.
நீ ஆட்சியாளராக இருந்தாலும் நீதம் தவறக்கூடாது. நீதம் தவறுக்கா நீதம் தவறக்கூடியவருக்கு ஆதரவாக பேசக்கூடாது. அந்த சட்டத்தை புரிந்த அந்த யகூதி, இவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள், தனது தோழராக இருந்தாலும் அநியாயம் இழைத்தவருக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். இன்று ஒரு அதிகாரி அல்லது ஜமாத்துடைய தலைவர் அவருடைய பிள்ளைகளோ குடும்பத்தார்களோ ஏதாவது தப்பு செய்துவிட்டால் நீதம் கிடைத்துவிடும் என்று முஸ்லிம்களிடத்தில் நீங்கள் ஆதரவு வைக்கின்றீர்களா? முஸ்லிம்களிடத்திலே அந்த முஸ்லிம்களுடைய தலைவர்கள், எத்தனை இயக்கங்கள், ஜமாத்துகள், அவர்களுடைய குடும்பத்தார்களில் யாராவது, ரொம்ப தூரத்து உறவினராகவே வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களில் யாராவது தப்பு அநியாயம் செய்துவிட்டால் அது சம்பந்தமாக அந்த தலைவரிடத்திலே ஜமாத்திடத்திலே நீங்கள் அந்த கேஸை கொண்டு சென்றால் உங்களுக்கு நீதம் கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். வரட்டு வரட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்க போ. என்ன துணிவு! ஏன் அல்லாஹு தஆலா எதிரிகளை இந்த சமுதாயத்தின் மீது சாட்டுகின்றார்? இந்த சமுதாயம் நீதம் தவறியது, இந்த சமுதாயம் நேர்மை தவறியது, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹூதி அப்படி சொன்ன உடனே, சரி பரவாயில்லை தந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டு ஜாபிரிடத்திலே சொன்னார்கள், வாருங்கள் உங்களது தோட்டத்துக்கு செல்வோம் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரை அழைத்துக் கொண்டு ஜாபிருடைய தோட்டத்திலே அப்படியே சுற்றி வருகிறார். அல்லாஹ்விடத்திலே துவா செய்தவர்களா, யா அல்லாஹ் ஜாபிருக்கு அவருடைய தோட்டத்திலே பறக்க செய், யா அல்லாஹ் ஜாபிருக்கு அவருடைய தோட்டத்திலே பறக்க செய். இப்படியாக துவா செய்தவர்களாக தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி விட்டு சொல்கிறார்கள், ஜாபிரே இப்போது இந்த பேரித்தம்பழங்களை அறுவடை செய்யுங்கள் என்பதாக. ஜாபிர் அந்த பேரித்தம்பழங்களை அறுவடை செய்கிறார். அறுவடை செய்துவிட்டு அந்த யகூதியை அழைத்து அவருக்குரிய அந்த 3915 கிலோ அந்த பேரித்தம்பழத்தையும் கொடுக்கின்றார். அது போக அதனுடைய இரண்டில் அதாவது மூன்றிலே இரண்டு பகுதி அளவிற்கு, ஏறக்குறைய 2500 கிலோ அளவிற்கு பேரித்தம்பழம் மிச்சமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிரே இந்த செய்தியை உமருக்கு சொல்லிவிட்டு வாருங்கள் என்பதாக. உமரிடத்திலே ஜாபிர் ஓடி வருகிறார். உமர் சொல்கிறார், எனக்கு தெரியும் உனது தோட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், துஆ செய்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே நான் அறிந்து கொண்டேன், அல்லாஹ் கண்டிப்பாக அதிலே பறக்க செய்வான் என்று. அன்பு சகோதரர்களை நினைத்து பாருங்கள், இங்கே பல விஷயங்களை நாம் படிப்பினை பெற வேண்டும். அதிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உமரின் மீது இருந்த பாசம், உமருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்த அந்த நெருக்கம். ஜாபிரே இந்த நற்செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை உமருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அன்பு சகோதரர்களே, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய குணம், ஒரு முஸ்லிமுடைய பழக்கம். அவன் அல்லாஹ்வின் பெயரால் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உடனே நீங்க கேட்டுருவீங்க, அப்ப அல்லாஹ்வின் பெயரால் என்று எழுதினால்தான் அந்த ஒப்பந்தத்தை பேண வேண்டுமா, பாதுகாக்க வேண்டுமா என்று. இல்லை அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் செய்து கொள்ளக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களும் அல்லாஹ்வின் பெயரால் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள். பிஸ்மில்லா சொல்கிறானா இல்லையா? எல்லா ஒப்பந்தங்களும் அல்லாஹ்வின் பெயரால் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள். எனவேதான் மனிதர்களிடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒப்பந்தமாக சொல்கிறான், அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், இன்னல் அஹத கான மஸ்ஊலா, அந்த ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். நீங்கள் மனிதர்களிடத்திலே செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம், அல்லாஹு தஆலா அதை என்னுடைய ஒப்பந்தமாக, நீங்கள் என்னிடத்தில் செய்யக்கூடிய ஒப்பந்தமாக சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றும். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், எந்த வகையான கொடுக்கல் வாங்கலும் அல்லது திருமண உறவுகள், எந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கட்டும், சொன்ன அடிப்படையிலே நடந்து கொள்வது, இதுதான் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம். முஸ்லிம்கள் யார்? அவர்கள் சொன்னதை செய்வார்கள், அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள். குர்ஆனிலே எத்தனை வசனங்களை நீங்கள் பார்க்கலாம், ஒப்பந்தத்தை முறிக்காதீர்கள், ஒப்பந்தத்தை மீறாதீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர், மிக படிப்பினை நிறைந்த ஒரு சம்பவம். எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் நமது முன்னோர்களிலே இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன சம்பவம் இஸ்ரவேலர்களிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மனிதர் ஒரு செல்வந்தரிடத்திலே 1000 தீனார் கடன் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த செல்வந்தர் சொல்கிறார், சாட்சி கொண்டு வா என்று. அவர் சொல்கிறார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, நமக்கு சாட்சிக்கு அல்லாஹ்வே போதுமானவன். செல்வந்தர் வாய் முடிவிடுகிறார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இன்று பெரும்பாலான மோசடிக்காரர்கள், வாக்கு மீறுபவர்கள் ஆரம்பத்தில் செய்வதெல்லாம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லித்தான், அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கூறிய அந்த திருப்பெயரையே மோசடிக்காக பயன்படுத்துகின்றார்கள், ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகிறார்கள், ஒப்பந்தங்களை முறிப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். ஒரு மனுஷன் இன்ஷா அல்லாஹ் சொன்னாலே ஏமாத்த போறான்னு அர்த்தமாய் போச்சு. எப்படி? எதற்கு சொல்லப்பட வேண்டிய அல்லாஹ்வின் திருப்பெயர்கள், எதற்கு பயன்படுத்த வேண்டிய அல்லாஹ்வின் மகத்தான அந்த பெயர்கள் இன்று எப்படி பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள். அவர் சொன்னார், இங்கே அந்த நல்லவர்களை நாம் நினைவு கூறுகிறோம், சாட்சி கொண்டு வா என்று சொன்ன போது அல்லாஹ் சாட்சிக்கு அல்லாஹ் போதுமானவர் என்று சொல்கிறார். உண்மையான நீயத்திலே சொன்னார். சரி, அப்படியா, இந்த கடனை நீ கொடுக்காமல் இறந்து விட்டால் இந்த கடனுக்கு பொறுப்பேற்பதற்கு யாரும் இருக்கிறார்களா என்று. அப்போது அந்த மனிதர் சொன்னார், கஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன், சிறந்தவன் என்று. அவர் சொன்னார், சதப்த், ஆமா நீங்க சொல்றது சரிதான். உடனே 1000 தீனாரை கொடுத்து விடுகின்றார். கொடுத்து விட்டு அந்த மனிதர், அவர் ஒரு வேறு ஊரில் இருந்து வந்திருக்கிறார், அவர் பயணம் செய்து சென்று விட்டார் கடலில். அந்த மனிதருடைய அந்த அவர் கேட்ட அந்த தொகையை கொடுத்து விட்டு என்ன ஒரு தவணைக்கு சொன்னாரோ அந்த தவணை வந்து விடுகிறது. கொடுத்தவர் வேற ஊர்கார், அவருடைய ஊருக்கு செல்வதாக இருந்தால் கப்பலில் தோணியிலே பயணம் செய்துதான் செல்ல வேண்டும். இவர் வந்து பார்த்தால் அடுத்த ஊருக்கு செல்வதற்குண்டான வாகனமே கிடைக்கவில்லை. கடலிலே பயணிப்பதற்குண்டான அந்த தோணியோ படகோ அந்த காலத்தில் என்ன வசதி இருந்ததோ அது கிடைக்கவே இல்லை. தவணை நெருங்கிக் கொண்டு வருகிறது. இவருக்கு பயம் கூடி கொண்டு வருகிறது. ஏன்? யார் பெயரை சொல்லி கடன் வாங்கியிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி. பாருங்கள் அன்பானவர்களே, நேர்மையாளர்கள், உத்தமர்கள், அவர்கள் அப்படித்தான், அவர்கள் பயப்படுவார்கள், ஓடி வருவார்கள் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக, அந்த ஹக்கை கொடுப்பதற்காக. என்ன செய்தார் தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லி கடன் வாங்கினேன், அவரிடத்திலே கொடுக்க செல்வதற்கு எனக்கு இப்போது வாகனம் இல்லை, இந்த கடலை தாண்டி என்னால் சாதாரணமாக செல்ல முடியாது என்பதாக ஒரு மரக்கட்டையை எடுத்து அதனுடைய நடுவிலே பிளந்து 1000 தீனார்களை உள்ளே வைத்து பிறகு அந்த மரக்கட்டையை அந்த ஓட்டையை நல்ல அழுத்தமாக நிரப்பிவிட்டு எப்படி சீல் செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு, யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக்குகிறேன், இதை இந்த ஹக்குடையவரிடத்திலே சேர்ப்பாயாக என்பதாக தவக்கல் துவாலல்லா அந்த கட்டையை கடலிலே தூக்கி விடுகிறார், தூக்கி எறிந்து விடுகிறார். அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன், அரசுடைய இறைவன் எண்ணங்களின் தூய்மைகளை பார்க்கிறான், எண்ணங்களின் சுத்தத்தை பார்க்கிறான், எண்ணங்களில் உள்ள உண்மையை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த கட்டையை அக்கறைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த கடன் கொடுத்த மனிதர் ஏதாவது கடலிலே கட்டைகள் பலகைகள் மிதந்து வருகின்றனவா, எடுத்துக்கொண்டு சென்று அதை காய வைத்து அடுப்புக்கு பயன்படுத்தலாம், நெருப்புக்கு பயன்படுத்தலாம் என்று வருகிறார். இப்படி ஒரு கட்டை வருகிறது. அந்த கட்டையை எடுத்துக்கொண்டு சென்று பிளந்து பார்த்தால் அதிலே 1000 தீனார்களும் அதிலே ஒரு கடிதமும் இருக்கிறது. இந்த 1000 தீனார் இன்னாருடைய மகன் இன்னாருக்கு சேர வேண்டியது என்பதாக அதை அவர் பெற்றுக் கொள்கிறார். இருந்தாலும் இங்கே கவனியுங்கள், அந்த கடன் வாங்கிய மனிதர் நிம்மதி அடையவில்லை. ஒவ்வொரு நாளும் கரைக்கு வருகிறார், ஏதாவது கடலிலே கப்பல் தோணி படகு வருகிறதா, அந்த ஊருக்கு செல்வதற்கு செல்வோமே என்பதாக இன்னொரு 1000 தீனாரை வைத்துக் கொண்டு கரைக்கு வந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அது போன்று ஒரு நாள் ஒரு படகு வருகிறது. அதிலே ஏறிக்கொண்டு அவர் அக்கறைக்கு சென்று அந்த மனிதரை தேடி சென்று, உங்களிடத்திலே நான் வாங்கிய கடன் 1000 தீனார், இதை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாவுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தவணை வருகின்ற நிலையிலே உங்களிடத்திலே வந்து அந்த கடனை கொடுப்பதற்கு நான் வருவதற்கு முயற்சி செய்த போது எனக்கு வாகனம் கிடைக்கவில்லை என்பதாக தன்னுடைய பணிவான அந்த காரணத்தை சொன்னபோது அவர் சொல்கிறார், நீங்கள் எப்போதாவது வேறு ஒரு தந்திரம் செய்தீர்களா, இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்களா என்று அவர் சொல்கிறார். ஆம் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அல்லாஹ் ஃபின் அல்லாஹ் கத் அத்தா அன்க அல்லதி பஅத்த ஃபில் ஹஷபா, நீ அந்த கட்டையிலே எனக்காக அனுப்பிய அந்த தீனாரை அல்லாஹ் என்னிடத்திலே சேர்த்து விட்டான். கொண்டு போன அந்த 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு அவர் திரும்ப வருகிறார். அன்பு சகோதரர்களே, இவர்கள் அல்லவா அல்லாஹ்விற்காக உள்ள அடியார்கள். தஹஜ்ஜுத் தொழுவது ஈமானின் அடையாளம் தான், ஆனால் உம்ரா செய்வது, ஹஜ்ஜி செய்வது, தொழுவது ஈமானின் தக்வாவின் அடையாளம் தான், ஆனால் அதே நேரத்திலே அதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒன்று அடியார்களிடத்திலே செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள், வாக்குகள், அவர்களுடைய பொருளாதார விஷயங்களிலே நேர்மையாக நீதமாக நடந்து கொள்வது. அன்பு சகோதரர்களே, இந்த மார்க்கத்திலே ஏமாற்றுவதற்கோ ஏமாற்றுவதற்கு துணை போவதற்கோ ஒரு கடுகளவும் அனுமதி இல்லை. நீதம், நேர்மை, வாக்கு, சுத்தம், இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். இதே சஹிஹுல் புகாரியிலே இன்னொரு அறிவிப்பையும் நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி நீதவான்களாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு மனிதர் ஒருவரிடத்திலே ஒரு நிலத்தை வாங்குகிறார், விற்றுவிடுகிறார் மனிதர். பிறகு அந்த நிலத்திலே வீடோ தனக்கு தேவையான ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக அவர் தோண்டும் போது அதிலே ஒரு குடம் கிடைக்கிறது. அதில் நிறைய தங்க காசுகளாக இருக்கிறது. இன்றைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைய மனிதர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள், எப்படி இன்றைய காலம், இன்றைய மனநிலை எப்படி, தான் உழைக்காத, தான் சம்பாதிக்காத, தான் சிரமப்படாத, செல்வம் எப்படி வந்தாலும் சரி அதை அடைவதற்கென்று மனநிலையிலே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த தங்க குடத்தை அந்த தங்க காசுகளோடு அப்படியே எடுத்துக்கொண்டு செல்கிறார். சகோதரரே, உன்னிடத்திலிருந்து நான் நிலத்தை வாங்கினேன், அதற்கு கீழ் உள்ள இந்த என்ன சொல்லுவாங்க, பூமியிலிருந்து கிடைக்கிறது புதையல், இந்த புதையலை நான் வாங்கவில்லை, இது உனக்குத்தான் சொந்தமானது என்பதாக கொடுக்கின்றார். அந்த மனிதரை பாருங்கள், அவர் இவ்வளவு பெரிய நேர்மையாளர். நான் பூமியை விற்ற போதே அதற்கு மேல் உள்ளதும் கீழ் உள்ளதும் உனக்கு சொந்தமாகிவிட்டது, எனவே நான் இதை பெற மாட்டேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட நேர்மை, தக்குவா பாருங்கள். இது தக்குவா சகோதரர்களே. தொழுகை மட்டுமல்ல தக்குவா, நோன்பு மட்டுமல்ல தக்குவா. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா இவற்றின் மூலமாக சமுதாய வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தக்குவா வெளிப்பட வேண்டும், நேர்மை வெளிப்பட வேண்டும். தொழுதால் மட்டும் தக்குவா முடிந்து விடுகிறது என்பதல்ல. இங்கேதான் நாமும் அவர்களும் வித்தியாசத்திலே இருக்கிறோம். நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம், தொழுதால் தக்குவா, தொழுது விட்டே நடத்திலே தக்குவா இருக்கிறது, இனிமேல் பேசினால் பொய் பேசுவேன், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வேன். இது இன்றைய மக்களுடைய நிலை. அவர்கள் எப்படி தொழுகை இபாதத்துகளின் மூலமாக தக்குவாவுக்குண்டான பாடங்களை, படிப்பினைகளை பெற்றார்கள், அதை சமூக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள். இவரும் மறுக்கிறார், அவரும் மறுக்கிறார். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவர்கள் சுத்தமானவர்களாக இருந்திருப்பார்கள். இதை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு போறான். நம்மளா இருந்தா நான் ரெண்டு தடவை சொன்ன வேணா வேணும்னு அவர் தான் ரொம்ப சிரமப்படுத்தி வழக்கட்டாயப்படுத்தினா சரி வாங்கி வச்சுக்க பாக்கெட்ல. இவர் வாங்க மாட்டேன் என்று சொல்கிறார், அவர் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு ஒரு திட்டம் போறாங்க. இன்னைக்கு இப்படி பஞ்சாயத்துக்கு போனா அது வேற கதையா போயிடும். அந்த மனிதர் பாருங்கள், அவர் எவ்வளவு நேர்மையானவர், அவர் எவ்வளவு சுத்தமானவர். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, சரி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான். இன்னொருத்தர் சொல்றாங்க, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நடுவர் சொல்கிறார், உன்னுடைய ஆண் மகனை இவருடைய பெண் மகளுக்கு திருமணம் முடித்து வைத்து அந்த இருவருக்கும் இதை நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள், நீங்கள் விரும்பியதை இதிலிருந்து சதக்காவும் செய்து விடுங்கள் என்று. அன்பானவர்களே, இதுவல்லவா சமூகத்தினுடைய நேர்மை, இதுவல்லவா அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பக்கூடிய சமுதாயம். கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னும் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள அறிய வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, தொழுகைக்கு, நோன்புக்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, இன்னும் பல நல்ல அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய அடியார்களின் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம்? பொருளாதாரத்திலே, சமூக வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய வியாபாரத்திலே, தொழில்துறையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அதுவும் நாம் சொர்க்கம் செல்வதற்குண்டான, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்குண்டான அடிப்படை காரணங்களில் உள்ளவை என்பதை மறந்துவிட வேண்டாம். தொழுகையை கொண்டு அல்லாஹுவை ஏமாற்றி விடலாம், தஹஜ்ஜத்தை கொண்டு அல்லாஹுவை ஏமாற்றி விடலாம், ஹஜ் உம்ராவை கொண்டு அல்லாஹுவை ஏமாற்றி விடலாம் என்று யாரும் எதிர்பார்க்காதீர்கள், நினைத்து விடாதீர்கள். பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்கிறான், நான் வாதிடுவேன் என்பதாக, ஹக்குள்ளவனுக்கு சார்பாக நான் வாதிடுவேன் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்திற்கு இத்தகைய நல்ல குணத்தை தருவானாக. அநியாயத்தை விட்டும், நேர்மை தவறுவதை விட்டும், ஒழுக்கம் தவறுவதை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா சிறிய பெரிய கடன்களிலிருந்து, எல்லா விதமான மோசடிகளிலிருந்தும், குற்றங்களிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.